وعن عبد الله بن أبي بريدة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كنت نهيتكم عن زيارة القبور فزروها فإنها تذكرة الموت. அப்துல்லா பின் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்துல் குபூரி, நான் கபர்களை ஜியாரத்தை செய்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். வஸ்ருஹா, இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஃபைன்னஹா ததிக்கிரத்துல் மௌத், அது மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கிய ஒரு நடைமுறை. இபாதத்துகளிலே பல வகையான இபாதத்துகள் இருக்கின்றன. தொழுகை, நோன்பு, ஜகாத், இலக்கா, சலவாத்து, இவைகள்லாம் எப்படி இருக்கிறதோ துவா, அதுபோல ஜியாரத்து செய்வதும் ஒரு வணக்கம், அதுவும் ஒரு இபாதத்து. ஜியாரத்து செய்வதால் நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே அதை தடுத்திருந்ததாக இந்த ஹதீஸிலே வருகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு செல்வதை தடுத்திருந்தார்கள். அதுக்கு காரணத்தையும் முஹாதிஸின்கள் விளக்குகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முதலிலே அவர்கள் கபர்களுக்கு சென்று அவர்களது முன்னோர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே அந்த பண்பாடு முஸ்லிம்களிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏகத்துவத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய காலங்களிலே ஏதாவது அந்த பாதிப்புகள் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக அதை தடை செய்திருந்தார்கள். முழுமையாக அவர்களது உள்ளத்திலே இருந்து அந்த பிற படைப்புகளை வணங்குகிற அந்த எண்ணம் அறவே இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் பக்குவப்பட்ட பின்னால் அல்லாஹு தாலாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் ஏற்பட்ட பிறகு, கிட்டத்தட்ட மதீனாவுக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அனுமதித்தார்கள், அழைத்து சொல்லிவிட்டார்கள். அனுமதி கிடைத்து விட்டதே, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு நின்று விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு இரவும் ஜன்னத்துல் பக்கி என்ற பொது கபர்ஸ்தானுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிற சஹாபாக்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே பத்ர் யுத்தத்திலே இறந்து போனவர்களுக்காக, உஹத் யுத்தத்திலே இறந்து போனவர்களுக்காக வேண்டி மெனக்கெட்டு அந்த இடங்களுக்கு, உஹது நடைபெற்ற இடத்திற்கு சென்று அங்கே அந்த சஹாபாக்களை, ஷஹீதுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹுடைய மகளார், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி போகிற போது தன்னோடு சில பெண்களையும் அழைத்து கொண்டு போவார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய ஹதீஸுகள், ஹதீஸ் கரணங்களை பார்த்தால் சஹாபாக்கள் நிறைய பேர்கள் ஜியாரத்தை பழக்கப்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அன்னை அலியும் கரமல்லா ஓஜி அவர்கள் கூஃபா நகருக்கு போன போது அங்கே வழியிலே ஒரு கபர் இருந்ததை பார்த்தார்கள். பார்த்தபோது அந்த இந்த கபர் யாருடைய கபர் என்று விசாரித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஹப்பாபுல் அரத்தி என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, ஒரு போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர், அவருடைய அடக்கஸ்தலம் என்று சொன்னபோது அங்கே இறங்கி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கே இருக்கிற மக்களிடத்திலே அவர்களை பற்றி அறிமுகம் செய்தார்கள். இவர் இஸ்லாத்திற்கு வருகிற போது ஆசைப்பட்டவராக இஸ்லாத்திற்கு வந்தார். இஸ்லாத்திலே வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் பசியோடு அவ்வளவு வறுமையிலே இருந்தார். அதுபோல அவர் மரணிக்குகிற போது முஜாஹிதாக மரணித்தார், ஜிஹாதி செய்தவராக மரணித்தார் என்ற செய்தியையும் அங்கே அனிருல்லா தாலா சொல்லிக்காட்டி மற்ற இருக்கிற அத்தனை கபர்களுக்கும் சலாம் சொன்னார்கள். ஜிபில் அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை ரசூல்லாவிடத்திலே வந்து, நீங்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று அங்கே அடங்கப்பட்டிருக்கிற சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லா இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், எப்படி கபராளிகளுக்கு சலாம் சொல்வது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுத்தந்தார்கள். நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகுன், கபராளிகளே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், இன்னும் நாங்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள். கபராளிகளுக்கு ஏன் சலாம் சொல்ல வேண்டும்? அவர்கள்தான் மரணித்து மண்ணோடு மண்ணாகி போய் விட்டார்களே, எதற்காக சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் உயிரோடு தான் அங்கே இருக்கிறார்கள், நம்ம சலாத்திற்கு பதில் சொல்கிறார்கள். இரண்டாவது, தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கவலைப்படாதீங்க நாங்களும் அங்கே தான் வர்றோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஹதீஸ் கிரந்தங்களிலே சியா சித்தா போன்ற கிரந்தங்களிலும் அதை அடுத்து ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலும் ஜியாரத்தை வலியுறுத்தப்பட்டு நிறைய செய்திகள் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பராத்துடையரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது கபஸ்தானுக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்காக வேண்டி ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் பறக்கிற அந்த நேரத்தில் தான் இமாம் அபூஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள். இவங்க பிறந்ததும் இமாம் அபூஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்களுடைய ஒஃபாத்தும் ஒரே நாள். அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள், இவர்கள் பிறக்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. அதற்கு பிறகு தனக்கு ஆய்வு செய்கின்ற அந்த தகுதி எல்லாம் வந்த பிறகு இமாம் அபூஹனீஃபா ரஹமத்துல்லாவுடைய சட்டங்கள் எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான சட்டங்களை இந்த மனிதர் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக கூஃபா நகருக்கு சென்று அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடத்திலே போய் இரவு முழுவதும் அவர்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்து அவர்களை ஜியாரத் செய்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு இமாமுகளும் அவர்களுடைய காலங்களிலே அந்தந்த காலத்தில் உள்ள மூத்தவர்களையும் மூத்தவர்களை தனக்கு முன்னால் சென்று விட்டவர்களை ஜியாரத் செய்திருக்கிறார்கள். நிறைய மார்க்கத்தில் இமாமுகளுடைய ஏகோபித்த கருத்தை ஜியாரத் செய்வது சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரவர்களது பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு சென்று அவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஜியாரத் சிறுக்கல்ல, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல, இஸ்லாத்திலே உள்ள செய்தி செய்ய வேண்டும், செய்யப்படி இஸ்லாம் வலியுறுத்துகிறது, செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யவில்லை என்றால் ஒரு சுன்னத்தை விட்ட குற்றம் கிடைக்கும். அது ஷிர்க்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லக்கூடியவர்களை முஷ்ரிக்காகவே மரணிக்க செய்து விடுவார், நல்லா காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒன்று, செய்ய சொல்லி சொன்ன ஒன்று, செய்து காட்டிய ஒன்று, அதற்கு பின்னால் வாழ்ந்த அத்தனை சஹாபாக்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் மதீனாவுக்கு போக வேண்டும், மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹி ஜியாரத் செய்ய வேண்டும். மதீனாவுக்கு என்ன நோக்கத்துக்காக வேண்டி போகிறோம் நல்லா ஆராய்ந்து பாருங்கள். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு மதீனாவுக்கு போகாமல் ஒரு திரும்பினார் என்று சொன்னால் அவர் குழப்பவாதியோ? மதீனாவுக்கு என்ன நோக்கத்துக்காக வேண்டி போகிறோம்? மஸ்ஜித் நபியில தொழுவதற்காக வேண்டியா போகிறோம்? மஸ்ஜித் நபியில தொழுக வேண்டும், ஆனா அது அந்த நோக்கமா என்று சொன்னால் அது நோக்கம் இல்லை. ஏன்னால் காபத்துல்லாவில தொழுக 100,000 நன்மை, மஸ்ஜித் நபியில தொழுக 1,000 நன்மை தான். ஒரு வார காலத்திற்கு மஸ்ஜித் நபியில நாம் தொழுக 1,000 நன்மைகளை, ஒரு வக்துக்கு 1,000 நன்மை என்று சொன்னால் அங்க ஒவ்வொரு வக்துக்கும் 100,000 நன்மை, எது பெருசு? ஆனால் எதற்காக போகிறோம் என்று சொன்னால் அங்கே அடங்கப்பட்டிருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஜியாரத் செய்வதற்காகத்தான் போறோம். அங்கே இருக்கிற ஜன்னத்தில் பக்கையில் அடங்கப்பட்டிருக்கிற ஏராளமான சஹாபாக்களை ஜியாரத் செய்வதற்கு தான் போறோம். யாராவது முஸ்லிம்கள் அங்கே போய் ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஜியாரத் செய்துக்குன்னா போய் மதீனாவுக்கு போகவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள், எந்த வழிமுறையை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நேற்று ஹசரத் அவர்கள் பயான் செய்கிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள், யோசிக்க வேண்டிய செய்தி. ஸ்பெயின்ல வந்து 800 வருஷ காலங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள், இந்த ஆட்சி அகற்றப்பட்டன. உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு நாடு ஸ்பெயின். முஸ்லிம்கள் அங்க வந்த பிறகுதான் இந்த உலகம் நாகரிகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது. அந்த அளவுக்கு உச்ச நிலையை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் ஸ்பெயினை. சஹாபாவுடைய காலத்திலேயே அந்த நாடு முஸ்லிமுடைய கையில இருந்தது. ஏராளமான அறிஞர்களும் ஞானிகளும் பெரும் பெரும் மேதைகளும் உருவாக்கிய நாடு அந்த நாடு. இன்றைக்கு முஸ்லிம்கள் கையில் இல்லை, முஸ்லிம்களை விட்டும் அது போய்விட்டது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த நாட்டில இருந்து இந்த முஸ்லிம்களை ஒரே அடியாக விரட்டி அழித்து விட வேண்டும் என்கின்ற யூத நசாராக்களின் சூழ்ச்சி அங்கே பலித்தது. அதற்கு அவர்கள் போர் செய்தோ தந்திரங்களை செய்து அவர்கள் அங்கே முஸ்லிம்களை விரட்டவில்லை, முஸ்லிம்களுக்குள்ளே பிளவை உண்டாக்கினார்கள், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தினார்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிட வைத்தார்கள். அந்த நாட்டை கிறிஸ்தவர்கள் பிடித்து கிறிஸ்தவ ராணுவம் உள்ளே வந்து எல்லாத்தையும் அழித்து விட்டு முஸ்லிம்களுடைய அந்த முழுமையான அந்த அதிகாரத்தை பிடுங்குவதற்கு அந்த கடைசி நேரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அங்க இருக்கிற பள்ளிவாசல்ல இரண்டு பேர்கள் ஒரு மசாயல் விஷயமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு 10 பேர், இவருக்கு 10 பேர். வந்து பார்த்து அவன் வந்து அந்த ராணுவ அதிகாரியை சிரித்தானாம். இந்த நாட்டையே நாம பிடிச்சிட்டோம், இவங்க எந்த விஷயத்தை பத்தி சண்டை போட்டிருக்காங்க பாரு. இது மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களை புலவுபடுத்த வைத்து அவர்களை ஒரு சக்தியாக ஒன்று திரட்ட வைத்து வரக்கூடாது. அப்படி ஒன்று திரண்டு விட்டால் பெரிய சிரமமா போயிடும். ஒன்று மட்டும் நினைச்சு பாருங்க, எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலுடைய நேரத்தில் எங்களுக்கு இத்தனை 20 சீட்டுக்கு வேணும், 30 சீட்டு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணானா எந்த கட்சி அதை புறக்கணிக்க முடியும்? சேர மாட்டாங்க. அத்தனையுமே யூதர்களுடைய சூழ்ச்சி, இந்துத்துவாவுடைய சூழ்ச்சி. இவங்க ஒன்னு சேர விடக்கூடாது. அதுக்காக அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் உண்டாக்க வேண்டும், அவர்களுக்குள்ளேயே பலவிதமான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சண்டை போட்டுக்கணும். அப்படி சண்டை போட்டு கொண்டு வந்தால் இவர்கள் அவருடைய கவனம் போல் அதுதான் இருக்குமே தவிர மக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதன் காரணமாக இவர்களை இப்படியே வைத்து விட வேண்டும். அதனால் இவர்களுடைய வலிமை முழுவதும் ஒன்று சேர்ந்தவாறு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி திட்டமிடப்பட்டு அதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட கைகூலிகள் தான் இவர்கள். சாதாரணமான ஒரு தொப்பி போடுற பிரச்சனை, இதுக்கு பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு சண்டை வேணுமா? விரலை ஆற்றுறதும் விரலை நீட்டுறதும் ஒரு பிரச்சனையா? கேட்பதுக்கு பைத்தியக்காரத்தனமா இல்ல, பைத்தியக்காரத்தனமா இல்ல, பைத்தியக்காரத்தனமான சில விஷயங்களை, அதாவது அந்த அறிவுக்கும் அதுக்கும் பொருத்தமே இருக்காது, அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக கொண்டு வந்து முஸ்லிம்களுக்குள்ளே சண்டையை அடிதடி பிரச்சனை. இந்த விவகாரமா தமிழ்நாட்டில் எத்தனை சாசனங்கள்ல புகார் இருக்கிறது தெரியுமா? கோர்ட்டுகள் எத்தனை கேசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லிம்களை உள்ளாக்கி இஸ்லாத்துல அது இல்லை இது இல்லை அது மாதிரி இது மாதிரி எல்லாம் சொல்லி 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 சண்டைகளை உண்டாக்கி இவங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்திவிடக்கூடாது. அப்படி ஏற்படுத்தி விட்டால் இவர்களது அதிகாரம் இவர்கள் கைக்கு போய்விட்டது என்று சொன்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இவைகள் எல்லாமே. முஸ்லிம்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இன்று வரையிலும் பாருங்கள், அவங்களாவது ஒன்று சேர்ந்திருந்தாங்களா? எத்தனை பிரிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஒரே கொள்கையுடையவர்கள், ஒரே கருத்துடையவர்கள் ஒன்றாக இருக்க முடியவில்லை. எத்தனை பிளவுகள்! அப்ப இதுதான் அவங்களுடைய திட்டம், இதுதான் இங்க வந்து. இது சாதாரணமான மார்க்க விஷயமான மசாயல் விஷயமான விஷயம் அல்ல. இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த வலிமையையும் ஒட்டுமொத்த சக்தியையும் வீணாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அறிவுள்ள சமுதாயம் என்று பெயர் பட்ட சமுதாயம் முட்டாள்தனமாக போய்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள், அறிவுக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகள். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எந்த மனுஷனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மறுப்பாக ஒரு செய்தியை கொண்டு வந்து அறிவுக்கும் ஆதாரத்திற்கும் பொருத்தமில்லாத ஒரு செய்தியை கொண்டு திணிக்கிற போது யோசிக்கிறதுக்கு அல்லாஹ் சிந்தனையை கொடுக்கவில்லையா, அறிவை கொடுக்கவில்லையா? அப்ப அப்படி யோசித்தோம் என்று சொன்னால் நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது மாதிரி கூட்டத்திலிருந்து இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர்கள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அல்லாஹால மிக சக்தி வாய்ந்தவன். அந்த சூழ்ச்சியை முறியடித்து இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகத்திலே கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹால உருவாக்கி தந்துள்ளவனாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். சுபஹான